ஓம் சாந்தி. June 18, 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ருத்ரரான கடவுளே இந்த ருத்ர ஞான யாகத்தை உருவாக்கி உள்ளார். உங்களிடம் உள்ள அனைத்தையும் இதில் அர்ப்பணம் செய்யுங்கள், ஏனெனில் நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். கேள்வி: சங்கமயுகத்தில் இடம்பெறும் அற்புதமான விளையாட்டு என்ன? பதில்: கடவுள் உருவாக்கியுள்ள யாகத்தில் அசுரர்கள் தடைகளை உருவாக்குகிறார்கள். இந்த அற்புதமான விளையாட்டு சங்கமயுகத்தில் மாத்திரமே இடம்பெறுகிறது. கல்பம் முழுவதிலும் வேறெந்த நேரத்திலும் இவ்விதமான யாகம் உருவாக்கப்படுவதில்லை. இதுவே சுய ராஜ்யத்தை அடைவதற்கு குதிரையை அர்ப்பணிக்கும் யாகமாகும். இதிலேயே தடைகள் உருவாக்கப்படுகின்றன. ஓம் சாந்தி. நீங்கள் எங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள்? இந்த இடம் ஒரு பாடசாலை அல்லது பல்கலைக்கழகம் எனவும் அழைக்கப்பட முடியும். இது ஓர் உலக பல்கலைக்கழகம். இதற்கு ஆன்மீக கிளைகள் உள்ளன. தந்தை அனைத்திலும் மகத்தான பல்கலைக்கழகத்தை திறந்துள்ளார். ருத்ர யாகம் என்னும் பெயர் சமய நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஷிவ் பாபா இந்த நேரத்தில் இந்த கல்வி கூடத்தை, பாடசாலையை அல்லது பல்கலைக்கழகத்தை திறந்துள்ளார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதி மேன்மையான தந்தையே உங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். கடவுள் உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பது குழந்தைகளாகிய உங்களின் புத்தியில் இருக்க வேண்டும். இதுவே அவர் உருவாக்கிய யாகமாகும். அதன் பெயர் மிகவும் பிரபல்யமானது. குதிரை அர்ப்பணிக்கப்படும் ருத்ர ஞான யாகம், அதாவது ராஜசிய அஸ்வ மேக ருத்ர கியான் யக்யா. நீங்கள் சுய ராஜ்யத்தை பெறுவதற்கு சுயத்தை அர்ப்பணிக்கின்றீர்கள். உங்களின் சரீரங்கள் உட்பட அந்த கண்கள் மூலம் நீங்கள் பார்க்கும் அனைத்தையும் அர்ப்பணம் செய்கின்றீர்கள். ஆத்மாவை அர்ப்பணிக்க முடியாது. சரீரங்கள் அனைத்தும் அர்ப்பணிக்கப்படும் பொழுது ஆத்மாக்கள் வீட்டிற்கு திரும்ப ஓடிவிடுவார்கள். இது சங்கம யுகம். ஆத்மாக்கள் அனைவரும் வீட்டுக்கு ஓடோடி செல்வார்கள். அவர்களின் சரீரங்கள் அழிக்கப்படும். இவை அனைத்தும் நாடகத்தில் உள்ளன. நாடகத்திற்கு ஏற்ப நீங்கள் அனைவரும் தொடர்ந்தும் முன்னேறுகின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், உங்கள் சுய ராஜ்யத்திற்காக நான் இந்த யாகத்தை உருவாக்கினேன். இது நாடகத்திட்டத்திற்கு ஏற்ப உருவாக்கப்பட்டுள்ளது. அதனை நான் உருவாக்கினேன் என்று கூற முடியாது. நாடகத்திட்டத்திற்கு ஏற்ப குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிப்பதற்காக மிக சரியாக ஒரு கல்பத்திற்கு முன்னர் உருவாக்கப்பட்டதைப் போலவே இந்த ஞான யாகம் உருவாக்கப்பட்டுள்ளது. அதனை நான் உருவாக்கினேன் என்று கூறுவது அர்த்தமற்றது. அது ஒவ்வொரு கல்பத்திலும் உருவாக்கப்படுகிறது. இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. நாடகத்திட்டத்திற்கு ஏற்ப இந்த யாகம் கல்பத்தில் ஒரு முறை மாத்திரமே உருவாக்கப்படுகிறது. இது புதிதல்ல. உண்மையிலேயே 5000 வருடங்களுக்கு முன்னர் சத்திய யுகம் இருந்தது என்பது இப்பொழுது உங்கள் புத்தியில் உள்ளது. இப்பொழுது சக்கரம் மீண்டும் மீண்டும் இடம்பெற வேண்டும். மீண்டும் ஒரு முறை புதிய உலகம் ஸ்தாபிக்கப்பட்டு வருகிறது. புதிய உலக ராஜ்யத்தை பெறுவதற்கு நீங்கள் இப்பொழுது கற்கின்றீர்கள். நிச்சயமாக நீங்கள் தூய்மையாக வேண்டும். நாடகத்திற்கு ஏற்ப முன்னைய கல்பத்தில் இவ்வாறு ஆகியவர்கள் மாத்திரம் மீண்டும் இவ்வாறு ஆகுவார்கள். நாடகம் ஒரு பற்றற்ற பார்வையாளராக பார்க்கப்பட வேண்டும். நீங்களும் உங்களுக்காக முயற்சி செய்ய வேண்டும். குழந்தைகளுக்கு பாதை காட்டப்பட வேண்டும். பிரதான விஷயம் தூய்மையே ஆகும். உங்களை தூய்மையாக்கி இந்த அழுக்கான உலகிலிருந்து அப்பால் அழைத்து செல்வதற்கு நீங்கள் தந்தையை வரும்படி அழைத்தீர்கள். இப்பொழுது உங்களை திரும்பவும் வீட்டிற்கு அழைத்து செல்வதற்கு தந்தை வந்துள்ளார். குழந்தைகளாகிய உங்களுக்கு பல ஞான கருத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அப்பொழுதும் பிரதான விஷயம் மன்மனாபவ் என தந்தை கூறுகின்றார். நீங்கள் தூய்மையாகுவதற்கு தந்தையை நினைவு செய்கின்றீர்கள். இதை மறக்க வேண்டாம். நீங்கள் அவரை எந்த அளவிற்கு நினைவு செய்வீர்கள் என்பதற்கு ஏற்ப நீங்கள் நன்மை அடைவீர்கள். நீங்கள் உங்களுக்காக ஓர் அட்டவணையை வைத்திருக்க வேண்டும். இல்லாதுவிட்டால் இறுதியில் சித்தியடைய மாட்டீர்கள். நீங்கள் செய்த முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமாக சத்தோப்பிரதானமாக இருந்தீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். மேன்மை ஆகியவர்கள் பெருமளவு முயற்சியை செய்ய வேண்டும். அவர்கள் நினைவில் நிலைத்திருக்க வேண்டும். மிக குறுகிய காலமே எஞ்சி உள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். மீண்டும் உங்கள் சந்தோஷ நாட்கள் வர உள்ளன. உண்மையில் மீண்டும் எங்கள் மகத்தான சந்தோஷ நாட்கள் வர உள்ளன. தந்தை ஒருமுறை மாத்திரம் வருகின்றார். அவர் துன்பதாமத்தை அழித்து எங்களை எங்களுடைய சந்தோஷ தாமத்திற்கு அனுப்புகின்றார். நீங்கள் இப்பொழுது இறை குடும்பத்தில் இருக்கின்றீர்கள் என்பதையும், நீங்கள் உங்கள் தேவ குடும்பத்திற்கு செல்வீர்கள் என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இந்த நேரமே புகழப்படுகிறது. இந்த சங்கம யுகமே மேன்மை ஆகுவதற்கான யுகமாகும். எல்லையற்ற தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் மேலும் முன்னேறும் பொழுது சந்நியாசிகளும் நீங்கள் கூறுவதை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த நேரமும் வரும். தற்போது உங்களிடமிருந்து அந்த அளவிற்கு ஒரு தாக்கம் இருக்க முடியாது. இப்பொழுது ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னமும் காலம் உள்ளது. இறுதியில் சந்நியாசிகளும் வந்து இந்த ஞானத்தை புரிந்து கொள்வார்கள். எவ்வாறு உலக சக்கரம் சுழல்கிறது என்னும் இந்த ஞானம் வேறு எவரிடத்திலும் இல்லை. தூய்மையின் காரணமாக எவ்வளவு தடைகள் ஏற்படுகின்றன என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அப்பாவிகள் அடிக்கப்படுகின்றனர். திரௌபதி பாதுகாப்பாக அழைத்தாள். பாதுகாப்பிற்காக அழைத்தாள். உண்மையில் நீங்கள் அனைவரும் திரௌபதிகளும் சீதைகளும் பார்வதிகளும் ஆவீர்கள். நினைவில் நிலைத்திருப்பதனால் அப்பாவிகளும் கூன்முகுது உடையவர்களும் தங்கள் ஆஸ்தியை தந்தையிடமிருந்து பெற முடியும். அவர்களால் நினைவில் நிலைத்திருக்க முடியும். தந்தை வந்து இந்த யாகத்தை உருவாக்கியதால் அதில் பல்வேறு தடைகள் உருவாக்கப்பட்டன. இப்பொழுதும் இன்னமும் தடைகள் உள்ளன. குமாரிகள் திருமணம் செய்வதற்கு நிர்பந்திக்கப்படுகிறார்கள். இல்லாதுவிட்டால் அவர்கள் அடிக்கப்பட்டு வீட்டிலிருந்து வெளியே துரத்தப்படுவார்கள். இதனாலேயே அவர்கள் அழைக்கின்றார்கள், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள். ஆகவே நிச்சயமாக உங்களை தூய்மையாக்கக்கூடிய ஓர் ரதம் இவருக்கு தேவைப்படுகிறது. கங்கை நீரால் எவரும் தூய்மையாக முடியாது. தந்தையால் மாத்திரமே வந்து உங்களை தூய்மையாக்கி உங்களை தூய உலகின் அதிபதிகள் ஆக்க முடியும். இந்த தூய்மையற்ற உலகின் விநாசம் உங்கள் முன்னிலையில் உள்ளது என்பதை உங்களால் பார்க்க முடியும். ஆகவே நீங்கள் ஏன் தந்தைக்கு உரியவராகி உங்களை அர்ப்பணிக்க கூடாது? நீங்கள் கேட்கின்றீர்கள், எவ்வாறு என்னை நான் அர்ப்பணிப்பது? எவ்வாறு நான் அனைத்தையும் மாற்றம் செய்வது? பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, உங்களால் இந்த ஷரீர பாபாவை பார்க்க முடிகிறது தானே. இவர் தானும் அனைத்தையும் செய்வதுடன் உங்களுக்கும் கற்பிக்கின்றார். நான் செய்வது அனைத்தும் மற்றோர் பார்க்கும் பொழுது அவர்களும் அதனையே செய்வார்கள். தந்தையே இவரை கொண்டு இந்த விஷயங்களை செய்ய வைத்தார். இவர் அனைத்தையும் யக்ஞத்தில் அர்ப்பணம் செய்தார். அனைத்தையும் அர்ப்பணிப்பதில் சிரமம் இல்லை. இவர் மிகவும் செல்வந்தரும் இல்லை, மிகவும் ஏழையும் இல்லை. இவர் சாதாரணமானவர். ஒரு யாகம் உருவாக்கப்படும் பொழுது உணவு பானம் போன்ற அனைத்தும் தேவைப்படுகின்றன. இது கடவுளின் யாகம். கடவுள் வந்து இந்த ஞான யாகத்தை உருவாக்கி உள்ளார். அவர் உங்களுக்கு கற்பிக்கின்றார். இந்த யக்ஞத்தின் புகழ் மிகவும் மகத்தானது. நீங்கள் உங்களை அர்ப்பணித்தவராகவும் ஓர் நம்பிக்கை பொறுப்பாளராகவும் கருதும் பொழுது உங்கள் சரீரத்திற்கான வாழ்வாதாரம் கடவுளின் இந்த யாகத்தில் இருந்து, அதாவது யக்ஞம் இறைவனின் நிறுவனம் இதிலிருந்து வருகிறது. இவை அனைத்தும் கடவுளுக்கே உரியவை. நான் ஷிவ் பாபாவின் யக்ஞத்திலிருந்து உணவு உண்கின்றேன். இது புரிந்து கொள்வதற்கான விஷயம். அனைவரும் விந்து இங்கே அமர முடியும் என்பதல்ல. எவ்வாறு அவர் அனைத்தையும் அர்ப்பணித்தார் என்னும் உதாரணத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். பாபா கூறுகின்றார், இவர் என்ன செய்தார் என்பதை பார்த்ததும் மற்ற பலரும் அதை செய்ய தூண்டப்பட்டதால் அவர்களும் தங்களை அர்ப்பணித்தார்கள். இதை செய்தவர்கள் தங்கள் ஆஸ்தியை பெற்றுக் கொண்டார்கள். ஆத்மாக்கள் வீடு திரும்புவார்கள் என்பதையும் அவர்களின் சரீரங்கள் அழிக்கப்படும் என்பதையும் உங்கள் புத்தியால் புரிந்து கொள்ள முடியும். இது ஓர் எல்லையற்ற யாகம். இதில் அனைவரும் அர்ப்பணிக்கப்படுவார்கள். எவ்வாறு நீங்கள் உங்கள் புத்தி மூலம் அனைத்தையும் அர்ப்பணிக்க முடியும் என்பதும், எவ்வாறு பற்றை அழித்தவர்கள் ஆகின்றீர்கள் என்பதும் குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. இது எத்தகையதோர் பெரும் யாகம் என்றால், இதில் அனைத்து பொருட்களும் மண்ணோடு மண்ணாக போகின்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள். அங்கே யாகங்கள் இருக்காது, அங்கே அனர்த்தனங்களும் இருக்க முடியாது. பக்தி மார்க்கத்தின் யாகங்கள் அனைத்தும் முடிவடையும். கடவுள் மாத்திரமே ஞானக்கடலாவார். அவரே மனித உலக விருட்சத்தின் விதையாவார். அவரே சத்தியம், உயிர் வாழ்பவரும் ஆவார். சரீரம் உயிரற்றது, ஆத்மா உயிர் வாழ்பவர். அவரே ஞானக்கடல் ஆவார். ஞானக்கடல் இங்கே அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிக்கின்றார். மற்றோர் அதை பற்றி பாடுகிறார்கள். ஆனால் பாபா உங்களிடம் நேரடியாக இந்த ஞானம் அனைத்தையும் பேசுகின்றார். அதிக அளவு ஞானம் கிடையாது. எவ்வாறு உலக சக்கரம் சுழல்கிறது என்பதையே நீங்கள் அனைவரும் விளங்கப்படுத்த வேண்டும். இங்கே தந்தையே உங்களுக்கு கற்பிக்கின்றார். அவர் கூறுகின்றார், நான் ஒரு சாதாரண சரீரத்தில் பிரவேசிக்கின்றேன். பாக்ய ரதம் என்பதும் மிகவும் பிரபல்யமானது. கடவுள் பிரவேசித்தவர் நிச்சயமாக ஒரு மனிதராகவே இருக்க வேண்டும். கடவுளுக்கு சிவன் என்னும் ஒரு பெயர் மாத்திரமே உள்ளது. மற்ற அனைவரின் பெயர்களும் மாறுகின்றன. அவருடைய பெயர் மாற்றம் அடைவதில்லை. எவ்வாறாயினும் பக்தி மார்க்கத்தில் அவருக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இங்கே அவர் ஷிவ் பாபா என அழைக்கப்படுகின்றார். சிவன் என்றால் நன்மை அளிப்பவர் என்று அர்த்தம். கடவுளால் மட்டுமே வந்து சொர்க்கமாகிய புதிய உலகை உருவாக்க முடியும். ஆகவே அவரே நன்மை அளிப்பவர். அப்படித்தானே பாரதத்தில் சொர்க்கம் இருந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது இப்பொழுது நரகமாக உள்ளது. பின்னர் நிச்சயமாக சொர்க்கம் இருக்கும். இது அதி மங்களகரமான சங்கமயுகம் என அழைக்கப்படுகிறது. இப்பொழுது தந்தை படகோட்டியாகி உங்களை அக்கரையிலிருந்து இக்கரைக்கு அழைத்து செல்கின்றார். இது துன்பமான ஒரு பழைய உலகம். பின்னர் நாடகத்திற்கு ஏற்ப நிச்சயமாக ஒரு புதிய உலகம் இருக்கும். அதற்காகவே நீங்கள் இப்பொழுது முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் மீண்டும் மீண்டும் தந்தையை நினைவு செய்ய மறந்து விடுகின்றீர்கள். இந்த நினைவிற்கே முயற்சி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்துள்ள பாவ செயல்களுக்கான வேதனை நிச்சயமாக இருக்கும். கர்ம வேதனை இறுதி வரை தொடரும். அதற்கான மன்னிப்பு எதுவும் இருக்க முடியாது. பாபா என்னை மன்னித்து விடுங்கள் என உங்களால் கூற முடியாது. முற்றிலும் இல்லை. நாடகத்திற்கு ஏற்பவே அனைத்தும் நடக்கிறது. மன்னிப்பு இருக்க முடியாது. கர்ம கணக்குகள் தீர்க்கப்பட வேண்டும். நீங்கள் தமோபிரதானிலிருந்து சத்தோபிரதானமாக மாற வேண்டும். இதற்காகவே நீங்கள் ஸ்ரீமத்தை பெறுகின்றீர்கள். இரட்டை மேன்மையானவரான ஸ்ரீ ஸ்ரீ ஷிவ் பாபாவின் வழிகாட்டல்களை பின்பற்றுவதால் நீங்கள் ஸ்ரீ, அதாவது மேன்மையானவராக ஆகின்றீர்கள். அதே மேன்மையான தந்தை உங்களை மேன்மையாக்குகின்றார். இப்பொழுது நீங்கள் இவ்வாறு ஆகின்றீர்கள். பாபா வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கல்பமும் கற்பிக்கின்றார் என்பதை இப்பொழுது நீங்கள் நினைவு செய்கின்றீர்கள். நீங்கள் இந்த கல்வியின் வெகுமதியை அரை கல்பத்திற்கு பெறுகின்றீர்கள். அந்த நேரத்தில் எவ்வாறு உலக சக்கரம் சுழல்கிறது என்பதற்கான ஞானத்தின் தேவையே இருக்க முடியாது. ஒவ்வொரு கல்பத்திலும் பாபா ஒருமுறை மாத்திரமே வந்து உங்களுக்கு இவை அனைத்தையும் கூறுகின்றார். எவ்வாறு உலக சக்கரம் சுழல்கிறது என்பதை அவர் உங்களுக்கு கூறுகின்றார். கற்பதும் தூய்மையாகுவதுமே உங்கள் கடமையாகும். யோகத்தில் நிலைத்திருங்கள். நீங்கள் தந்தைக்கு உரியவர் ஆகிய பின்னர் தூய்மையாகாது விட்டால் 100 மடங்கு தண்டனை இருக்கும். பின்னர் தந்தையின் பெயர் அவதூறு செய்யப்படுகிறது. சத்குருவை அவதூறு செய்பவர்களால் தங்கள் இலக்கை அடைய முடியாது என கூறப்பட்டுள்ளது. இது யாரை குறிப்பிடுகிறது என்பது மக்களுக்கு தெரியாது. உண்மையான தந்தை மாத்திரம் சத்குருவும் உண்மையான ஆசிரியரும் ஆவார். அவர் உங்களுக்கு கற்பிப்பதுடன் அவர் உண்மையான சத்குருவும் ஆவார். தந்தை ஞானக்கடலாக இருப்பதைப் போன்றே நீங்களும் இந்த ஞானக்கடல்கள். தந்தை உங்களுக்கு இந்த ஞானம் அனைத்தையும் கொடுத்துள்ளார். நீங்கள் முன்னைய கல்பத்தில் கிரகித்த அளவிற்கே நீங்கள் ஒவ்வொருவரும் அதை கிரகிப்பீர்கள். நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். செயல்களை செய்யாமல் இங்கே எவரும் இருக்க முடியாது. நீங்கள் எவ்வளவுதான் ஹதயோகம் செய்தாலும் அதுவும் செயல்களை செய்வதே ஆகும். அதுவும் ஒரு வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வியாபாரமாகும். அவர்கள் பிரபல்யமாகி பெருமளவு பணத்தை பெறுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் தண்ணீரில் அல்லது நெருப்பில் நடக்கிறார்கள். அவர்களால் செய்ய முடியாத ஒரே விஷயம் பறப்பதே ஆகும். அதற்கு பெட்ரோல் போன்றன தேவைப்படும். எவ்வாறாயினும் அதில் நன்மை எதுவும் இல்லை. அவர்கள் தூய்மை ஆகுவதில்லை. விஞ்ஞானிகளும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறார்கள். அவர்களுடையது விஞ்ஞானத்தின் ஓட்டப்பந்தயம், ஆனால் உங்களுடையது மௌனத்தின் ஓட்டப்பந்தயமாகும். அனைவரும் அமைதியை வேண்டுகிறார்கள். தந்தை கூறுகின்றார், அமைதியே உங்களுடைய ஆதி தர்மம். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுங்கள். நீங்கள் அமைதி தாமமாகிய உங்கள் வீட்டிற்கு திரும்ப வேண்டும். இது துன்பதாமம். அமைதி தாமத்திலிருந்து நாங்கள் அந்த சந்தோஷ தாமத்திற்கு செல்வோம். இந்த துன்பதாமம் முடிவடைய வேண்டும். அதை மிகவும் நன்றாக கிரகித்து மற்றோரும் அதை கிரகிக்க தூண்டுங்கள். மிக சொற்ப நாட்களே எஞ்சி உள்ளன. கற்ற பின்னர் நீங்கள் வாழ்வாதாரத்திற்காக மாணவர்கள் அதிகளவு பிரயத்தனம் செய்ய வேண்டி உள்ளது. நீங்கள் எந்த கல்வியை கற்க வேண்டும் என பாக்கியசாலி குழந்தைகளாகிய உங்களால் உடனடியாகவே தீர்மானிக்க முடியும். அந்த கல்வியின் மூலமாக எதை பெறுவீர்கள் எனவும் இந்த கல்வியின் மூலம் எதை பெறுவீர்கள் எனவும் நீங்கள் அறிவீர்கள். இந்த கல்வியின் மூலமாக உங்கள் 21 பிறவிகளுக்கான ஒரு வெகுமதியை நீங்கள் உருவாக்குகின்றீர்கள். ஆகவே நீங்கள் எந்த கல்வியை கற்க வேண்டும் என சிந்தியுங்கள். எல்லையற்ற தந்தையிடமிருந்து தங்கள் ஆஸ்தியை பெற விரும்புபவர்கள் இந்த எல்லையற்ற கல்வியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். எவ்வாறாயினும் நாடக திட்டத்திற்கு ஏற்ப அது அவர்களின் பாக்கியத்தில் இல்லாதுவிட்டால் அவர்கள் மற்ற கல்விகளில் சிக்கிக் கொள்கிறார்கள். அவர்கள் இந்த கல்வியை கற்க மாட்டார்கள். தங்களுக்கு நேரம் இல்லை என்றே அவர்கள் கூறுகிறார்கள். பாபா கேட்கின்றார், எந்த ஞானம் சிறந்தது? அந்த கல்வியின் மூலமாக நீங்கள் எதை பெறுவீர்கள்? இந்த கல்வியின் மூலமாக நீங்கள் எதை பெறுவீர்கள்? நீங்கள் கூறுவீர்கள், பாபா, லௌகீக கல்வி எதன் மூலமாகவும் நாங்கள் எதை பெற முடியும்? ஒருவேளை நாங்கள் ஏதோ ஒன்றை சம்பாதிக்க இயலும். இங்கே கடவுளே எங்களுக்கு கற்பிக்கின்றார். நாங்கள் கற்று ஓர் ராஜ்ய அந்தஸ்தை பெற விரும்புகின்றோம். அதனால் எந்த கல்வியில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும்? சிலர் கூறுகிறார்கள், பாபா, நான் அந்த பாடநெறியை முடித்த பின்பு இங்கே வருவேன். அது அவர்களின் பாக்கியத்தில் இல்லை என்பதை பாபா அப்பொழுது புரிந்து கொள்கிறார். நீங்கள் மேலும் முன்னேறும் பொழுது என்ன நடக்கப் போகிறது என பாருங்கள். உங்கள் சரீரத்திற்கான உத்தரவாதம் கிடையாது என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்வதால் இந்த உண்மையான வருமானத்தை சம்பாதிப்பதில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். தமது பாக்கியத்தில் இருப்பவர்கள் மட்டுமே தமது பாக்கியத்தை விழித்தெழச் செய்கிறார்கள். நீங்கள் உங்கள் முழு விசையையும் பயன்படுத்த வேண்டும். நான் நிச்சயமாக தந்தையிடமிருந்து என்னுடைய ஆஸ்தியை பெறுவேன். எல்லையற்ற பாபா எங்களுக்கு இந்த ராஜ்யத்தை கொடுக்கின்றார். ஆகவே இந்த கடைசி பிறவியில் நான் ஏன் தூய்மையாக இருக்கக்கூடாது? பல குழந்தைகள் தூய்மையாக இருக்கிறார்கள். அவர்கள் பொய் கூறுவதில்லை. அனைவரும் முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் அனைவரும் கற்கிறார்கள். இருப்பினும் மற்றோர் இதை நம்புவதில்லை. பழைய உலகை புதியதாக்கும் பொழுது மட்டுமே எல்லையற்ற தந்தை வருகின்றார். பழைய உலகின் விநாசம் முன்னிலையில் உள்ளது. அது மிகவும் தெளிவாக உள்ளது. இதுவும் நிச்சயமாக அதே நேரமாகும். இப்பொழுது பல சமயங்கள் உள்ளன. சத்தியுகத்திலோ ஒரு தர்மம் மட்டுமே இருக்கும். இதுவும் உங்கள் புத்திகளில் உள்ளது. உங்கள் மத்தியில் நம்பிக்கையை கொண்டிருப்பதற்கு இன்னமும் முயற்சி செய்கின்ற சிலர் உள்ளார்கள். ஓ, நம்பிக்கையை வளர்ப்பதற்கு ஏன் நேரம் எடுக்க வேண்டும்? உங்கள் சரீரத்திற்கு உத்தரவாதம் இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்புகளை வீணாக்க கூடாது. எவ்வாறாயினும் அது அவர்களின் பாக்கியத்தில் இல்லாது விட்டால் அது முற்றிலுமாக அவர்களின் புத்தியில் பிரவேசிப்பதில்லை. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று. ஓர் உண்மையான வருமானத்தை சம்பாதித்து 21 பிறவிகளுக்கான உங்கள் பாக்கியத்தை உருவாக்குங்கள். உங்கள் சரீரத்திற்கு உத்தரவாதம் கிடையாது, ஆகவே எந்த வாய்ப்பையும் வீணாக்காதீர்கள். 2. பற்றை அழிப்பவராகி உங்களிடமுள்ள அனைத்தையும் இந்த ருத்ர ஞான யாகத்தில் அர்ப்பணம் செய்யுங்கள். உங்களை அர்ப்பணித்து ஒரு நம்பிக்கை பொறுப்பாளராக அனைத்தையும் பராமரியுங்கள். பௌதீகமான தந்தையின் உதாரணத்தை பின்பற்றுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் இறை போதையை கொண்டிருப்பதன் மூலம் சகல பேறுகளாலும் நிரம்பியவராகி இந்த பழைய உலகை மறப்பீர்களாக. எப்படி மற்ற போதை உங்களை அனைத்தையும் மறக்கச் செய்கிறதோ, அதேபோல் இறை போதையானது இலகுவாக உங்களை அந்த துன்ப உலகை மறக்கச் செய்கிறது. அந்த போதை அதிக அளவு பாதிப்பை ஏற்படுத்தும். அதிக அளவில் மது அருந்துவதன் மூலம் உங்களையே நீங்கள் அழித்து கொள்ள முடியும். ஆனால் இந்த போதையோ உங்களை அழியாதவராக்குகிறது. இறை போதையால் சதா போதையுடன் இருப்பவர்கள் சகல பேறுகளாலும் நிரம்பியவர்கள் ஆகுவார்கள். வேறு எவருக்கும் அன்றி ஒரே ஒரு தந்தைக்கு சொந்தமாக இருக்கும் விழிப்புணர்வு உங்களின் போதையை அதிகரிக்கும். இந்த விழிப்புணர்வை கொண்டிருப்பதன் மூலம் உங்களின் சக்தி அதிகரிக்கிறது. ஸ்லோகம். ஒருவரை ஒருவர் பிரதி செய்வதற்கு பதிலாக தந்தையை பிரதி செய்யுங்கள். அவ்யக்த இஷாரா. ஆத்ம உணர்வு ஸ்திதியில் இருப்பதை பயிற்சி செய்யுங்கள். அகநோக்கில் இருங்கள். அகநோக்கில் இருப்பவர்களால் மட்டுமே இந்த ஞானத்தின் ஒவ்வொரு ரத்தினத்தின் ஆழத்திற்கும் செல்ல முடியும். அவர்கள் இந்த ஞானத்தின் ஒவ்வொரு கருத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கும் எப்பொழுதும் அதை பயன்படுத்துவது, எப்படி அதை பயன்படுத்துவது, தாம் செய்யும் சேவையில் எப்படி அதை பயன்படுத்துவது என புரிந்து கொள்வதற்கு அதை கடைவார்கள். இதை கடைந்து அதன் அர்த்தத்தின் இனிமையின் ஆழத்திற்குள் செல்லுங்கள். உங்களால் போதையை அனுபவம் செய்ய முடியும். ஓம் சாந்தி.